2019 ஜூன் மாத தென்றலிதழில் பானுமதி பார்த்தசாரதி அவர்களின் உயிர் தழைக்கும் மண் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். புயலுக்கு பின்னே அமைதி என்ற பாடலுக்கு ஏற்றாற்போல் கஜா புயலுக்கு பின்னர் ஊரே அமைதியாக இருந்தது. வீடெல்லாம் இழந்து மக்கள் நிவாரண முகாமில் தங்கியிருந்தனர். முத்தையா தன் நிலங்களை பார்த்து நிலைகுலைந்து நின்றார். சூழ் கொண்ட நங்கை போல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் பரிதாபமாக நசுங்கி கீழே சரிந்து கிடந்தன. எல்லையில் காவல் காக்கும் இராணுவ வீரர்கள் போல் வரிசையாக நின்ற 30 வருட தென்னை மரங்கள் கூட எதிரிகள் குண்டு வெடிப்பில் மாண்டவர் போல் புயலால் அடிபட்டு விழுந்து கிடந்தன. வாழை மரங்களை கேட்கவே வேண்டாம், இலைகள் கிழிந்து வேரோடு சாய்ந்திருந்தன. வயல் வரப்பின் மேல் செய்வதறியாது கண்களில் நீர் கசிய அமர்ந்து கொண்டு வாழை இலைகளை தடவி கொடுத்து கொண்டிருந்தார் முத்தையா. காலையில் எதுவுமே சாப்பிடாமல் வீட்டிலிருந்து கிளம்பிய கணவர் வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லையே என்று அவர் மனைவி கண்ணகி ஒரு பித்தளை தூக்கில் பழைய சோறும் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கொண்டு வந்தாள். எவ்வளவு நஷ்டம்! பண நஷ்டத்தை கூட பொறுத்து கொள்ளலாம், ஆனால் குழந்தையை போல் தொட்டு தொட்டு வளர்த்தேன். அந்த வாழை மரங்களையும் நெற்கதிர்களையும் தினம் தினம் தென்னை மரங்களையும் அண்ணாந்து பார்த்து பெருமிதம் அடைவேன். தாய் கண்ணே குழந்தைக்கு திருஷ்டி என்பார்கள். அதுபோல் மொத்தமாக எல்லாத்தையும் இந்த புயல் நாசம் செய்து விட்டதே என்று புலம்பினார். என்னங்க, விழுந்த தென்னை மரங்களை மறுபடியும் நிமிர்த்தி நட்டு அவற்றிற்கு உயிர் வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். இவ்வளவு பெரிய புயலை ஏதாவது ராக்கெட் விட்டு அதன் வேகத்தை குறைக்கலாம், இல்லை அப்படியே கடலுக்கு திருப்பலாம் என்றாள் கண்ணகி. நானே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், நீ வேற கேலி செய்கிறாயே, நொந்து கொண்டார் முத்தையா. கேலி செய்யவில்லை, மனதிலிருந்து ஆற்றாமையை வெளிப்படுத்தினேன். ஊருக்கு அடுத்தது நமக்கு நாம் என்ன செய்ய முடியும்? இதையே பார்த்து கொண்டிருந்தால் பைத்தியம்தான் பிடிக்கும். வீட்டுக்கு போய் மேற்கொண்டு என்ன செய்வதென்று யோசிக்கலாம் என்று கணவரை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றாள். எங்கும் தொலைபேசி தொடர்பும் இல்லை, மின் இணைப்பும் இல்லை. ஒரு மாதம் கழித்து அவர்களின் ஒரே மகன் செல்வம் பெற்றோரை பார்க்க ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தான். மனைவியையும் 2 குழந்தைகளையும் பெங்களூரில் 1 3 நட்சத்திர ஓட்டலில் தங்க வைத்துவிட்டு பெற்றோரிடம் வந்தான். மருமகளையும் பேர குழந்தைகளையும் கண்ணில் காட்டிவிட்டு பிறகு பெங்களூருக்கு போயிருக்கலாம் என்றாள் கண்ணகி. இங்கே மின்சாரம் இல்லை, ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்கள், சுத்தமான தண்ணீர் கிடையாது, இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து உடம்பு கெட்டுவிடும், 10 நாள்தான் விழுப்பு, அதனால்தான் என்றான் செல்வம். நீயாவது வந்தாயே, அதுவே போதும் என்றார் முத்தையா. மிகப்பெரிய நஷ்டம், அதனால்தான் உன் அப்பா மிகவும் இழிந்து போய்விட்டார் என்றாள் கண்ணகி. ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு மாதிரி நஷ்டம். ஒரு வருடம் மழை இல்லாமல் பயிர் தீந்து விட்டது என்கிறீர்கள், சென்ற வருடம் அதிக மழையால் எல்லாம் அடித்து கொண்டு போய் மிகப்பெரிய இழப்பு, இந்த வருடம் கஜா புயல். காட்டியானை ஒன்று ஊருக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்தாற்போல் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இதே போல்தான் ஏதாவது ஒரு நஷ்டம் அங்கலாய்த்தான் செல்வம். இது இயற்கையால் ஏற்பட்ட நஷ்டம். வேலை செய்பவர்களுக்கு பணியில் ஏதேனும் விபத்து நேர்ந்தால் ஒர்க் ஹசார்ட் என்று சொல்கிறீர்கள் இல்லையா, அதுபோல்தான் இதுவும். உங்களுக்கு உங்கள் கம்பெனியோ அரசாங்கமோ இழப்பீடு தருகிறது, எங்களுக்கு 2 நாட்களுக்கு உணவு பொட்டலமும் தண்ணீர் பாட்டிலும் யாரோ சில நல்லவர்களால் கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம் என்று வெறுப்புடன் கூறி சிரித்தார் முத்தையா. இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தேவையா செல்வம்? வேறு வழி, இயற்கையை எதிர்த்து நாம் என்ன செய்ய முடியும் முத்தையா? நாம் என்ன பெரிய டாடா பிர்லா குடும்பமா, இல்லை அம்பானி ஃபேமிலியா? இயற்கையை எதிர்த்து போராடுவதற்கு பேசாமல் வீட்டு மனைகளாக போட்டு விற்றால் கோடி கணக்கில் பணம் கிடைக்கும், நிம்மதியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழலாம் செல்வம். அதிர்ந்து போனார் முத்தையா. உங்களுக்கு சோறு போட்டு வளர்த்த மண் அது, வறுமை தெரியாமல் பட்டினி போடாமல் வழங்கிய அட்சய பாத்திரம் நம் பூமி, அதை போய் செங்கலிலும் கான்கிரீட்டிலும் புதைக்க சொல்கிறாயா? உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார். அப்பா, சென்டிமெண்டல் பேச்சு, சோறு போடாது. நிலைமையை புரிந்து கொண்டு காலத்திற்கேற்றாற்போல் புத்திசாலித்தனமாக வாழ வேண்டும். இந்த காலத்து பிள்ளைகள் மனித தர்மத்தை புரிந்து கொண்டதை விட பொருளாதாரத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். நிலம் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் அப்படி செய்தால் சோற்றுக்கு பதில் மண்ணும் செங்கல்லுமா சாப்பிட முடியும்? கறவை மாடு பால் கறுப்பதை நிறுத்திவிட்டால் கசாப்பு கடைக்கு விற்பது போல் இருக்கிறது நீ சொல்வது. முத்தையா, அம்மா, அப்பா எப்படி பேசுகிறார் பாருங்கள் என்றான் செல்வம். நீ பேசுவதும் அப்படித்தான் இருக்கிறது. பெற்றோர்கள் வயதானால் எதற்கும் உதவ மாட்டார்கள் என்று ஏதாவது ஒரு அனாதை இல்லத்தில் சேர்ப்பது போல் என்றாள் கண்ணகி. செல்வம் ஒரு கணம் பேசவில்லை, கண்கள் ஈரித்தன. மெல்ல பேசினான், அம்மா அப்பா என்னை மன்னித்து விடுங்கள். என் பேச்சு உங்களை இவ்வளவு புண்படுத்தும் என்று நினைக்கவில்லை. இந்த மண்ணின் மேல் உங்களுக்குள்ள பாசம் எனக்கு இவ்வளவு நாள் புரியவில்லை. என் தவறை நான் உணர்ந்து கொண்டேன் என்றபடி அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான் செல்வம். அவனை கேட்காமலே கண்ணீர் கன்னத்தில் இறங்கியது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.